நான் இப்போது எனது சத்சங்கத்தை எனது இரண்டு குருமார்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனரம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. நான் இன்றைய சத்சங்கத்தை ஒரு பொது சத்சங்கமாக எங்களுடைய இன்றைய வாழ்க்கைக்கு தேவையானதாக நடத்துவோம் என்று இருக்கின்றேன். இன்றைய சத்சங்கத்தை நான் இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பொது சத்சங்கமாக நடத்துவோம் என்று எண்ணி இருக்கின்றேன். அதில் நான் தொடங்கும் விடயம், இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களை ஒருமுறை மறுபரிசீலனை செய்து பார்ப்பது என்பதுதான் என்னுடைய தலைப்பு. நாங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்போது ஒரு வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அதை சமாளித்து கொண்டு போகின்றோம் என்றும் கூறலாம். இருப்பினும் இன்னும் ஒருவருக்கும் அந்த நிலை எப்போது முடியும் என்பது ஊர்ஜிதம் அல்ல. அந்த நிலையில் நாங்கள் எங்களை மறுபரிசீலனை செய்து பார்ப்பது நேரத்திற்கு நேரம் மிகவும் உகந்த ஒரு விடயம். இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வேலையில் இருப்பவர்கள் அந்த வழக்கத்தை வைத்திருக்கின்றார்கள். வேலை செய்பவர்கள் ஏனென்றால் அவர்கள் வேலை செய்யும் போது அவர்களுடைய வேலையை மறுபரிசீலனை வருடத்திற்கு நான்கு தரம் செய்வார்கள். ஒவ்வொரு குவார்ட்டர் என்று சொல்லுவார்கள், மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை செய்வார்கள். ஹாஃப் இயர் ரிவ்யூ என்று சொல்லுவார்கள். வருடம் முடிந்த பின்னும் அதை ஒருக்கா செய்வார்கள். அதை வேலையில் நாங்கள் செய்வதற்குரிய காரணம், கூடுதலாக வேலை செய்பவர்களுக்கு அது புரியும். எங்களுடைய வேலை பர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லுவோம், எங்களுடைய வேலை நிலைகளை நாங்கள் ஆராய்வதற்கும் எங்களுடைய வேலை நிலைகளில் நாங்கள் உயர்ந்து கொண்டு போகின்றோமோ என்று பார்ப்பதற்கும் எங்களுடைய கம்பெனி வளர்ச்சி அடைகின்றதா எங்களால் என்பதை எங்களுடைய நாங்கள் வேலை செய்யும் நிலையங்கள் அறிந்து கொள்வதற்குமாக அது நடைபெறுகின்றது. ஆனால் அதைத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செய்து கொண்டு போக வேண்டும். அது எங்களுடைய சொந்த ரிவ்யூ, ஒரு மறுபரிசீலனை. ஆனால் நாங்கள் வாழ்க்கையை சரியாக நடந்து கொண்டு போகும்போது அதை செய்வது மிகவும் குறைவு. ஆனால் அந்த நிலையிலிருந்து மாறி இப்படியான மறுபரிசீலனை, வாழ்க்கை மறுபரிசீலனை தேவை என்பதை இப்போது நாங்கள் இருக்கும் காலகட்டத்தில் அதை உணர்கின்றோம். அதை எங்களுடைய ரெண்டு சத்சங்கங்களில் பேசியிருக்கின்றோம். இந்த காலம் துவங்கும் போதும் பேசியிருக்கின்றோம், இடையிலும் பேசியிருக்கின்றோம். இப்போ அந்த நிலையும் முடிந்து இப்போ ஒரு வருடம் பூர்த்தியாகி ரெண்டாவது வருடத்தில் போய்கொண்டிருக்கும் போது அதை இன்னொரு முறை மீளாய்வு செய்வோம் என்பதுதான் இன்றைய சத்சங்கம். முதலாவதாக நாங்கள் இந்த மீளாய்வு செய்யும் போது என்னத்தை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டுமென்றால், எங்களுடைய பழைய நிரந்தரமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்த வாழ்க்கைக்கும் இப்போது புதிதாக நாங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வாழும் வாழ்க்கைக்கும் இடையில் என்ன மாற்றம் இருக்கின்றது? அதை எல்லோரும் பார்ப்பீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் இன்றைக்கு இந்த மீட்டல் செய்யும் போது யாராவது என்னத்தையாவது தவறவிட்டிருந்தால் நீங்கள் அவற்றை சேர்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் இந்த மீட்டலை செய்யும் போது இதை 2-3 நிலைகளில், இது குடும்ப மீட்டல் என்பதையே வைத்துக் கொள்ளுங்கள். இது உலகத்திற்காக அல்ல. ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினருடன் இருந்து என்ன மாதிரி இந்த நிலையை தாண்டி செல்கின்றோம், அந்த தாண்டி செல்லும் போது நாங்கள் எல்லாவற்றையும் மீளாய்வு செய்தோமா? எங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கின்றது எல்லோருக்கும். அதை பற்றியும் இந்த கேள்வி பதில்களில் நாங்கள் ஆராய்வோம். ஆனால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கு நாங்கள் தகுந்த முறைகளை அலசி ஆராய்ந்தால் அது எல்லோருக்கும் உதவியாக இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையையும் வைத்து இங்கு சேர்த்து பேசுகின்றேன். நாங்கள் இந்த நிலையில் இருக்கும்போது முக்கியமாக ஒன்று மாத்திரம் உண்மை, எங்களுடைய வீடு, எங்களுடைய இல்லம், பாபாஜி வாழும் இல்லம், நாங்கள் எல்லோரும் கிரியா சாதகர்கள். இந்த இல்லத்தில் என்ன மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், நிச்சயமாக இல்லத்தில் எல்லோரும் சேர்ந்திருக்கும் ஒரு வாய்ப்பு இப்போ 1 வருடத்திற்கு மேலாக கிடைத்திருக்கின்றது. முழுமையான நேரம், அதற்குரிய காரணம் லாக்டவுன் என்று சொல்லலாம். உலகம் அடைக்கப்பட்டிருக்கின்றது நேரத்திற்கு நேரம். வேலைகளுக்கு சென்று வேலை செய்ய முடியாது, வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம். அப்போது பார்த்தீர்கள் என்றால் வீட்டு கெப்பாசிட்டி என்று சொல்லலாம், ஒரு நாள் முழு கெப்பாசிட்டியிலும் வீடு நிறைந்திருக்கின்றது என்பது பெரும்பாலான ஆக்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விடயம். ஆகவே அந்த வீடு நிறைந்திருக்கும் போது என்ன கூடி என்ன குறைகின்றிருக்கின்றது என்பதை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், வீட்டுக்குள் இருக்கும் வீட்டை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கின்றது. நோமலாக அந்த வீட்டிற்குள் இருப்பது ஒரு சாதாரண குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், வயது போன அப்பா அம்மாவாக இருக்கலாம், அல்லது வேலை செய்யாத மனைவியாக இருக்கலாம் கூடுதலான வீடுகளில். ஆகவே அவர்கள் அந்த நேரத்தில், அந்த நாட்களில், கிழமை நாட்களில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை அவர்களுக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஏன் மாற்றப்பட்டு விட்டது என்றால், வேலை செய்கின்றவர்கள் வீட்டிற்குள் இருக்கின்றார்கள் முழுமையாக. ஆகவே இங்கு பாதிக்கப்பட்டது யார் என்று பார்ப்பீர்களாக இருந்தால், வீட்டில் இருந்து எங்களை பராமரிக்கும் எங்களுடைய மனைவி தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருப்பார். அவள் வேலைக்கு செல்வதில்லை என்றால், ஆகவே நாங்கள் முதல் அதிலிருந்து தொடங்குவோம். அந்த மனைவிக்கு இப்போது வீடுகளில் வேலை கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் 5 நாட்கள் எல்லோரையும் வேலைக்கும் பாடசாலைகளுக்கும் அனுப்பிவிட்டு தான் தன்னுடைய கடமைகளை அவர்கள் வர முன் செய்து தன்னுடைய வேலைகளையும் பார்த்து இருக்கும் ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாக இந்த இன்றைய இக்கட்டான சூழ்நிலையில் வேலை கூடியிருக்கின்றது. அதை நாங்கள் எத்தனை பேர் சிந்தித்து பார்க்கின்றோம், பார்ப்போம் என்று நினைக்கின்றேன். ஆனால் பார்க்க தவறு இருந்தால் பாருங்கள். ஆகவே அந்த இடத்தில் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து அந்த நிலையில் வாழும் பெண்ணுக்கு நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் சமநிலை நிலவாது. ஆனால் அது எங்களுக்கு பழக்கப்பட்ட விடயமல்ல. எங்களுடைய வாழ்க்கை முறையில் அது பழக்கப்பட்ட விடயம் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நாங்கள் அதை முதல் சரி செய்ய வேண்டும். அப்படியான சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்தால் அதுக்கடுத்ததாக வயது போனவர்களை பார்ப்போம். அவர்கள் வீட்டுக்குள் நாங்கள் வேலைக்கு போய் வரும் வரை அந்த 5 நாட்களும் அவர்களுக்கு விரும்பிய விடயங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அது தொலைக்காட்சி பார்ப்பதாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய நடமாட்டங்களாக இருக்கலாம். இப்போது எல்லோரும் நாங்கள் வீட்டுக்குள் அடைந்து விட்டோம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையும் மட்டுப்படுத்தப்பட்டு விடுகின்றது. அவர்களும் இந்த சூழ்நிலையில் அதை தாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஆகவே அவர்களும் கூடுதலான மன அழுத்தத்திற்கு உட்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவற்றையும் நன்கு அவதானிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் மாறுதல் இயற்கையால் வரவில்லை. அந்த வீட்டுக்குள் இருக்கும் நாங்கள் இயற்கை மாறுதல்களால் வீட்டிற்குள் அடைபட்டு வேண்டிய சந்தர்ப்பத்தில் அவர்களும் அதில் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய ஃப்ரீடம் என்று சொல்லுவோம், அவர்களுடைய மூமெண்ட்டுக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். எங்களுடைய அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் டிவி தாங்கள் பார்க்க வேண்டும் என்று பாடசாலை இல்லாதபடியால் பார்ப்பார்கள், அதையும் செய்யத்தான் வேண்டும். அதையும் நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாங்கள் குடும்பத்துக்கு பொறுப்பாக உள்ளவர்கள், அவர்களையும் வாழுவதற்கு மன அழுத்தம் இல்லாமல் வாழுவதற்குரிய வழிகளை நாங்கள் கையாள வேண்டும். அதற்கு மேலாக பார்ப்பீர்களாக இருந்தால், நாங்கள் நாளாந்தம் செய்யும் வேலைகளில் இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டது கோயில் வழிபாடு. இதில் எத்தனை பேர் இருந்தீர்கள் என்பது தெரியாது, பலரும் இருந்திருப்பீர்கள். அந்த வழிபாடு முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது இல்லாமல் பலருக்கு மன உளைவுகள் இருக்கலாம், உளைச்சல்கள் இருக்கலாம். இருப்பினும் அதை நாங்கள் மாற்றியமைக்கும் முறைகளையும் அந்த இறைவனையே கோயில் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் நாங்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம், வேறு வழி இல்லாமல் உண்மைதான். அதை நாங்கள் நன்றாக பழகி அந்த கோவிலுக்கு செல்ல முடியாதே என்ற ஏக்கத்தில் வாழாமல் அதே இறைவனை எங்களுடைய வீட்டு கோவிலில் நாங்கள் பார்க்க பழக வேண்டும். பழக வேண்டுமென்று தெரிகின்றது, ஆனால் அதை நாங்கள் அமுலுக்கு கொண்டு வந்து சந்தோஷமாக கோயிலுக்கு சென்று என்ன மாதிரி வழிபடுவோமோ அதே போல் வீட்டிலும் செய்வதற்கு 100% சந்தோஷமாக செய்வதற்கு பழக்கப்படுத்திவிட வேண்டும் பழக்கப்படுத்தாதவர்கள். ஆனால் கிரியா சாதகர்களுக்கு அது ஒரு பெரிய விடயமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் கடவுளை தங்களுடைய உடம்பிலேயே காண வழிபடுகின்றார்கள். அதுதான் கிரியா பாபாஜியின் கிரியா யோகா பயிற்சி. இருப்பினும் அந்த நிலைக்கு வராதவர்கள், அந்த நிலையில் போய்கொண்டிருக்காதவர்கள் முழுமையாக இந்த நிலையை பழக வேண்டும். அதைவிட எங்களுடைய வீட்டு நிலைகளை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், அடுத்தது பொருளாதாரம். அதுவும் முக்கியமான விடயம். அதுவும் குடும்பத்துக்கு குடும்பம் வித்தியாசமாக இருக்கும், நாட்டுக்கு நாடு வித்தியாசமாக இருக்கும். இருப்பினும் இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கு பழக வேண்டும், பழகி கொண்டிருக்கின்றோம், பழகாதவர்கள் பழக வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை முடிந்தளவு அடிப்படை தேவைகளுடன் மாத்திரம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அடிப்படை தேவைகள் என்றால் எங்களுக்கு 2 விதமான தேவைகள் இருக்கின்றது. ஒன்று நீட், மற்றது உங்களோட விஷ் என்று சொல்லுவோம். நீங்கள் விரும்பின மாதிரி வாழலாம், தேவையானவற்றை மாத்திரம் எடுத்து வாழலாம். இந்த காலத்தில் நாங்கள் தேவையானவற்றை மாத்திரம் எடுத்து வாழ பழக வேண்டும், அடிப்படை தேவைகளுடன் வாழ பழக வேண்டும். அதற்குரிய காரணம் பொருளாதாரமாக இருக்கலாம், அப்படி இல்லை என்றால் குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆகவே அது என்ன தேவையாக இருந்தாலும் சரி, உணவு தேவையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாங்கள் மறுபரிசீலனை செய்து அதற்கேற்ற முறையில் அட்ஜஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், எங்களை மாற்றியமைத்து வாழ பழக வேண்டும். இது எல்லா நடப்பதற்குரிய காரணமே இயற்கை. இயற்கையின் சீற்றம் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த வகையில் இந்த நேரத்தில் இப்படியான விடயங்களை நாங்கள் பழகுவோமாக இருந்தால் எங்களுடைய இனி வருங்கால வாழ்க்கை எங்களுடைய நன்றாக வெளிச்சமாக அமையும் எங்களுக்கு என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. இதை நாங்கள் நேர்மறை எண்ணங்களாகவும் பார்க்கலாம், இன்றைய நிகழ்வை எதிர்மறை எண்ணங்களாகவும் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் கூடுதலாக பார்ப்பது எதிர்மறையையே தவிர நேர்மறை எண்ணங்களை அல்ல. என்னையும் சேர்த்து சொல்லுகின்றேன், 100% இன்னும் திருந்தவில்லை. ஆகவே எல்லோரும் இன்னும் திருந்துவதற்கு நல்ல இடம் உண்டு. எல்லோரும் மீள் பரிசீலனை செய்து மேலே நீங்கள் வர வேண்டும். அதைவிட இன்னொரு விடயத்தை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது ஆக மனிதருக்கு மாத்திரம் அல்ல, அதை மறந்து விடாதீர்கள். எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் வாழுவதற்குத்தான் கடவுள் இந்த உலகத்தை நிர்ணயித்தார். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசூரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்று இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று மணிவாசகர் திருவாசகம் என்னும் தேனில் சொல்லியிருக்கின்றார். இது பிறப்பின் அடிப்படை. ஆகவே இந்த பிறப்புகள் எல்லாமே இந்த உலகத்தில் சீவிப்பதற்காகத்தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் ஆறு அறிவுள்ள மனிதர்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஆறாவது அறிவை எங்களுடன் வைத்துக்கொண்டு அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல், என்னையும் சேர்த்து சொல்லுகின்றேன், புரிந்து கொள்ளாமல் நாங்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம், மற்றவர்கள் ஒருவரும் வாழவில்லை, மற்றவர்கள் என்றால் மற்றைய ஜீவராசிகள் என்ற கோட்பாட்டில்தான் பொதுவான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது பிழை. ஏனென்றால் மற்ற ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் வாழ்கின்றது. அவற்றையும் நாங்கள் கூர்ந்து நோக்குவதற்கு இப்படியான கால கட்டம் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்கின்றது. ஆனால் நாங்கள் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். அது எங்களுடைய பயிற்சியில் கூட அந்த அன்பு அருளாக மாறுவதற்கு மிகவும் உக்தியாக இருக்கும். இந்த காலகட்டம் எங்களுக்கு கிடைத்ததே பாபாஜி சாதகர்களே, எங்களுடைய பயிற்சிகளை ஊக்குவிப்பதற்கு உடந்தையான காலகட்டமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை சிந்திக்க தவறிவிட்டோமாக இருந்தால் அதை நாங்கள் தவற விட்டு விடுவோம். ஆகவே எப்படி வாழ்ந்தோம் அதே மாதிரித்தான் நெடுகவும் வாழ வேண்டும் என்ற முறைகளை மாற்றி இன்றைய காலகட்டத்தில் அதே அளவு மன சந்தோஷத்துடன் எப்படி வாழலாம் என்பதை சிந்தித்து பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் நன்றாக வளரும், உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையும் நன்றாக போகும். ஆகவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை மறுபரிசீலனை செய்து வாழ பழக வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த வாழ்க்கையில் இதுவரை தவறவிட்டவற்றை சிந்தித்து பார்க்கும்போது அவற்றை எடுத்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பலவற்றை தவறவிட்டிருக்கின்றோம். அதற்கு நாங்கள் விளக்கமும் கொடுக்கின்றோம். எங்களுக்கே ஏன் தவறவிட்டோம் என்றால் நேரமின்மை. பிள்ளைகளுடன் நாங்கள் போதியளவு நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபடவில்லை. மனைவி கணவனுடன் ஈடுபடவில்லை, கணவன் மனைவியுடன் ஈடுபடவில்லை, நாங்கள் பெற்றோர்களுடன் ஈடுபடவில்லை, பெற்றோர்கள் எங்களுடன் ஈடுபடவில்லை என்று பார்க்க போனால் பல விடயங்களை தவறவிட்டிருக்கின்றோம். அதற்கு நாங்கள் காரணம் சொல்லிக்கொண்டும் வாழ்ந்து வந்திருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு நேரம் இல்லை. உண்மைதான், அது தவறில்லை. ஆனால் இப்போது நேரம் கிடைத்திருக்கின்றது கடைசி ஒரு வருடமாக. அந்த நேரத்தில் நாங்கள் தவறவிட்டவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்தோமா என்பதை மறுபரிசீலனை செய்யுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு தெரிய வரும் இந்த ஒரு வருட காலத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் வீணாக்கி விட்டோம் என்பதை. அந்த மறுபரிசீலனை செய்து நீங்கள் விட்டவற்றை நீங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து விட்டீர்களாக இருந்தால் நீங்கள் சரியான வாழ்க்கை முறையில் வாழ்கின்றீர்கள் என்பதற்கு சான்று. ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னால் இருந்த நிலையில்தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை என்பதுதான் அதற்குரிய சான்று. ஆகவே விழித்தெழுங்கள். சிறு சிறு விஷயமாக இருந்தாலும் இனி ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்காது இந்த காலகட்டத்தை இன்னும் ஒரு காலத்து இன்னொரு கொஞ்ச நாளைக்காவது இந்த காலகட்டம் தொடரும். அந்த நேரத்திலாவது நீங்கள் தவறவற்றவற்றை எடுத்து திருப்பி மறுபரிசீலனை செய்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் கிடைக்காவிட்டால் சாதாரண மனிதர்கள் எல்லோரும் இதை எப்போது உணர்வோம் என்றால் மரணத்தின் போது உணர்வோம். மரணப்படுக்கைக்கு போகும்போது, மரணத்துக்கு போகின்றோம் என்று தெரிகிற சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது தான் யோசிப்போம், அட நான் எங்களுடைய பிள்ளைகளுடன் நேரம் கொஞ்சம் கூட ஸ்பெண்ட் பண்ணி அவர்களுடன் வாழ்ந்திருக்கலாமே, தவற விட்டு விட்டேனே, இப்போது நான் மரணப்படுக்கையில் இருக்கின்றேன் என்று மனவருத்தப்படுவார்கள். அதே நேரம் கணவன் மனைவியுடன் தன்னுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கலாமே என்பதை மனவருத்தப்படுவார். மனைவியும் கணவனுடன் நேரத்தை பகிர்ந்திருக்கலாம் என்று சொல்லி மனவருத்தப்படுவீர்கள். அந்த நேரத்தில் தான் அந்த ஐ ஓப்பனர் என்று சொல்லப்படும் கண் விழிப்பு எங்களுக்கு வரும், வராமல் விடாது, நிச்சயமாக வரும். அதே மாதிரி ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கும் கண் விழிப்பு இப்போது இந்த கொரோனா தருவாயில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த தருணம் என்று நினைத்து கொண்டே நீங்கள் அதை விழிப்புணர்வுடன் பாருங்கள். தவறவிட்ட ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் நிவர்த்தி செய்ய முனையுங்கள். நேரமில்லை என்று சொல்வதற்கு ஒரு விதமான காரணமும் இல்லை. ஏனென்றால் இப்போது நேரம் இருக்கின்றது, எல்லோரும் வீட்டுக்குள் அடைபட்டிருக்கின்றீர்கள், மற்ற வேலைகளும் முடிந்தளவு உலகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கின்றது, இல்லை என்று இல்லை. நீங்கள் இவற்றில் உங்களுடைய நேரத்தையும் மனதையும் போட்டு நீங்கள் விட்டவற்றை தொடர்ந்து செய்து கொண்டு போவீர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த கொரோனா ஒன்றென்று சொல்லி வழியால் இருக்கின்றது என்ற நினைவே உங்களுக்கு வராது. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன தவறவிட்டீர்களோ அதை செய்யும் போது அந்த மன சந்தோஷத்துடனும் இரட்டிப்பான சந்தோஷத்துடன் வாழ்க்கையை தேவைக்கேற்ற மாதிரி வாழும் என்ற ஒரே ஒரு நோக்கில்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலையை குறைத்து வாழ்கின்றீர்களே தவிர மற்றும்படி இரட்டிப்பு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய காலகட்டம் இது. ஆகவே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதற்கு இப்போது இந்த சத்சங்கத்தின் பிறகு இந்த சத்சங்கத்தை இங்கு வராதவர்கள் அதை கேட்டுக்கூடி அதை ஒரு ஊக்கியாக இந்த சத்சங்கத்தை எடுத்து உங்களுடைய வாழ்க்கை தான், இது உலகத்திற்காக அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்யுங்கள். ஒவ்வொருவரும் அந்த மறுபரிசீலனை செய்யும் போது இந்த உலகமே தன்னுடைய நிலையை மறுபரிசீலனை செய்யும் என்பது ஒரு விதமான ஐயமும் இல்லை. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கும் பிண்டம்தான் உலகத்தில் இருக்கும் அண்டம். பிண்டத்தை நீங்கள் சரி செய்வீர்களாக இருந்தால் அண்டம் தானாகவே சரி செய்யும். அண்டத்தின் நிலை நான் இப்போது பிழையான நிலை, அதாவது இயற்கை சீற்றத்தில் இருந்தாலும் பிண்டம் சரியாக இயங்க ஒழிக்கிட்டதென்றால் பிண்டம்தான் அண்டத்தின் ஒரு அங்கமாக இருப்பதால் அண்டமும் தன்னை சரி செய்து கொள்ளும். அதனால் நாங்கள் இந்த நிலையிலிருந்து விலகி விரைவாக விலகி எங்களுடைய சாதாரண வாழ்க்கை நிலைக்கு போகலாம். ஆனால் அந்த நிலையில் நாங்கள் போகும் போதும் எங்களை கேட்க வேண்டிய கேள்வி, இந்த 1-2 வருட காலத்தில் எங்களை நாங்கள் சீர் செய்து கொண்டோமா, சீர்படுத்தி கொண்டோமா? இந்த 2 வருடங்களையும் அடிப்படை தேவையுடன் வாழ்க்கை முறைகளை குறைத்து வாழ்ந்திருந்தாலும் நாங்கள் தவறவிட்டவற்றை இந்த 2 வருடத்திற்குள்ளும் சரி செய்து விட்டோமா என்று கேள்வி கேட்கும்போது அதற்கு ஆம் என்ற பதில் உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். அது மாத்திரமல்ல, கிரியா சாதகர்களே, உங்களுடைய சாதனையிலும் நீங்கள் மிகவும் வெற்றி பெற்றவர்கள். ஏனென்றால் பாபாஜி சொன்ன அடிப்படை கருத்தான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி இந்த நாளிலும் வெற்றி பெறுவதற்கு இன்றைய காலகட்ட சூழ்நிலை உங்களுக்கு ஒரு ஏணிப்படியாக இருக்கும் என்பதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.